40 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் மோசை அலைந்து திரிந்தான். அவன் மரித்த பின் அவனுடைய ஸ்தானத்தில் யோசுவாவை தேவன் எழுப்பினார். யோசுவா வல்லமையும் தைரியமும் வாய்ந்ததொரு தலைவனாயிருந்தான். அவன் தேவ ஜனங்களை வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நடத்தினான். நியாயாதிபதிகளின் புத்தகம் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட தேவ ஜனங்களின் கதையை சொல்ல தொடங்குகிறது. பாடம் 11, இரட்சகர். நியாயாதிபதிகள் 2 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் தேவனை மறுவரையறை செய்தல் இன்னும் தலைப்பில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில் பத்திரிகையாளர் லீசா மில்லர் கடவுளை குறித்த தனிப்பட்ட விதமான வரையறைகளின் விளக்கங்களை பற்றி குறிப்பிட்டார். தேசமெங்கிலும் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் தேவனை மறுவரை செய்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதிகாரமுள்ள அல்லது தந்தை மையை சார்ந்த ஒரு தெய்வத்தை பற்றிய பாரம்பரிய கருத்துக்களில் அதிருப்தி அடைந்து மக்கள் தங்களது சுய ஆன்மீக தேவைகளுக்கு ஏற்ப நூதனமான தனிப்பட்ட விதமான கடவுட்கோட்பாடுகளை தழுவிக்கொள்கிறார்கள். பல வகைப்பட்ட சமயங்களின் தாக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி சிறிது யோகாசனம் மற்றும் உளவியல் ரீதியான பரிகாரம் அல்லது வேறு எது அவர்களை ஈர்க்கிறதோ அவை எல்லாவற்றுடனும் சேர்ந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையை புனைந்து கொள்கிறார்கள். மக்கள் புதிய பொருட்களை சந்தையில் தேடி அலைவது போல இந்த புதிய கடவுள்களை தேடுகிறார்கள் என்று கூறுகிறார் நியூயார்க்கில் உள்ள யூனியன் இறையியல் கல்லூரியின் துணை பேராசிரியர் ரேண்டல் ஸ்டயர்ஸ். மேலும் அவர் இது தனி மனிதவாதத்தின் உச்சக்கட்ட வடிவம் என்று கூறுகிறார். பின்பு மில்லர் அமெரிக்காவின் மைய பகுதியிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துரைக்கிறார். கான்சஸில் உள்ள ஆஸ்கலூசாவை சேர்ந்த 43 வயதுடைய ஒரு வழக்கறிஞர் கென் ஸ்வேகாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பான லூத்தரன் குடும்ப பின்னணியில் வளர்ந்து வந்த அவர் கடவுளை ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா போன்றவர் எனவும் தேவைகளை சந்திக்கிற ஒருவர் எனவும் மற்றும் ஒரு நியாயாதிபதி எனவும் கற்பனை செய்து கொள்வது வழக்கம் என்கிறார். ஆனால் பெரியவரான பிறகோ சபையை பற்றிய விரக்தியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் அதிகாலையில் எழும்பும் போது சபைக்கு போக மனதில்லாமல் மீன் பிடிக்க செல்ல தொடங்கிவிட்டார். இன்று அவருக்கு கடவுள் என்றால் தனிமையாயிருந்து ஏரில் ஒன்றில் சூரிய உதயத்தின் போது மூடு பனி மேல் எழும்புவதை பார்ப்பதும் தண்ணீரின் சலசலப்பை கேட்பதும் தான். 2 மற்றும் 3 வயதுடையவர்களாக இருக்கும் அவரது பிள்ளைகளுக்கு இன்று அவர் கடவுளை பற்றி தரும்போது அவர்களை வெளியில் அழைத்துச் சென்று அவர்களிடம் இங்குதான் அது இருக்கிறது என்று சொல்லலாம் என்றிருக்கிறேன் என்கிறார். இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரையானது நியாயாதிபதிகளின் புத்தகம் ஏதோ பழங்கால சரித்திரம் என்கிற பனித்திரையை விலக்கி அதை 21 நூற்றாண்டின் கதையாகவே கொண்டு வந்து விடுகிறது. கானானை சுதந்திரித்த அந்த சந்ததியினர் மரித்துவிட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அங்கே எழுந்திற்று. இது வேதாகமத்தின் மிக துயரமான வசனங்களுள் ஒன்று. இதுதான் ஒரு தலைமுறையானது தேவனை அறியாமலேயே வளர்ந்து கொண்டு வந்தால் நடப்பது என்ன என்பதை நமக்கு கூறும் நியாயாதிபதிகளின் புத்தகத்துக்கான காட்சி பின்னணியை அமைக்கிறது. இது எவ்வாறு ஒரு தலைமுறையில் நிகழ்ந்திருக்கக்கூடும்? அது ஒருவேளை ஒரு செழிப்பான தேசத்திலே அந்த பெற்றோர்கள் தங்கள் காரியங்களிலேயே அலுவலாய் மூழ்கி விட்டதனால் கூட இருக்கலாம். தேவன் தங்கள் சொந்த வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்ததை இந்த மக்கள் பார்த்திருந்தார்கள். ஆனாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு அவற்றை முறையாக போதிப்பதை அடியோடு புறக்கணித்தார்கள். அதனால் ஒரு சந்ததிக்குள்ளாகவே தேவனை பற்றிய அறிவு விட்டு போயிருந்தது. ஆகவே இந்த நியாயாதிபதிகளில் செழிப்பில் பிறந்து வளர்ந்தவர்களாகவும் ஆன்மீக அர்த்தங்களை தேடி அலைவதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் ஆனால் கர்த்தரையோ அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதையோ அறியாத ஒரு சந்ததியினரை காண்கிறோம். இஸ்ரவேலின் இந்த அவல நிலை நமது முன்னுரிமைகளை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறது. தேவன் யார் என்றும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றும் நமது பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். இவைதான் இன்றியமையாதவை. இந்த அறிவு இல்லாவிடில் விசுவாசம் சாத்தியமற்றது. அப்போஸ்தலர் பவுல் எழுதுவதைப் போல், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? தேவன் யார் என்றும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றும் அறிவதை மையமாக வைத்தே நாம் நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும். நமது பிள்ளைகள் அதை அறிந்தால் அப்பொழுது அவர்கள் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலுக்கு அர்த்தமுள்ள விதத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். தேவனை குறித்த அறிவு அற்றுப்போகிறதற்கு ஒரு தலைமுறை காலமே ஆயிற்று. ஆனால் ஒரு தலைமுறையில் இழக்கப்பட்டது இன்னொரு தலைமுறையில் மீட்டெடுக்கப்பட முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகம் சுழற்சி முறையிலான ஒரே மாதிரியான சம்பவங்கள் பல முறை திரும்ப திரும்ப பல நூற்றாண்டு காலங்களுக்கு நிகழ்வதை பதிவு செய்கிறது. முதலாவது, ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு புத்திரங்களிடமாய் திரும்பினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு கொல்லாவானதை செய்து பாகால்களை சேவித்து தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு. இரண்டாவது, தேவன் கோபம் உண்டவராகி தமது ஜனங்களை அவர்களது பகைஞரின் கைகளில் கொடுத்தார். அவர்கள் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து. மூன்றாவது, ஜனங்கள் சகாயம் வேண்டி தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள். தேவனும் ஒரு யுத்த ஸ்தனாதிபதியாய் அல்லது நியாயாதிபதியை அவர்களை ரட்சிக்கும்படி எழும்ப பண்ணினார். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவரை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். நான்காவது, அந்த நியாயாதிபதி மரித்தபோது ஜனங்கள் மீண்டும் தங்களது முந்தைய வழிகளுக்கு திரும்பினார்கள். அதே பழைய வாழ்க்கை சுழற்சி முறை அப்படியே திரும்பவும் ஆரம்பித்தது. இவ்வாறு தேவனுடைய ஜனங்கள் விக்கிரக ஆராதனை, நியாய தீர்ப்பு, தேவனை நோக்கி கூப்பிடுதல், ரட்சிப்பு, அதன் பின்பு மீண்டும் விக்கிரக ஆராதனைக்கே திரும்புதல் என வட்ட பாதைகளிலேயே சுற்றி கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டை வாசித்து வரும்போது அதனூடே விக்கிரக ஆராதனை என்னும் கருப்பொருளை நீங்கள் தொடர்ச்சியாய் கடந்து வர நேரிடும். அது ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல் தோன்றலாம். ஆனால் அது அத்தனை முறை குறிப்பிடப்பட்டிருப்பது அதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதழில் வெளிவந்த கட்டுரை விக்கிரக ஆராதனையின் ஒரு உதவிகரமான வரையறையை நமக்கு வழங்குகிறது. ஜனங்கள் தேவனை மறுவரையறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களது சுய ஆன்மீக தேவைகளுக்கு ஏற்ப நூதனமான தனிப்பட்ட விதமான கடவுள் கோட்பாடுகளை தழுவி கொள்ளுகிறார்கள். விக்கிரக ஆராதனையாவது சக்தி வாய்ந்த கவர்ச்சிகரமானது. காரணம், அது கட்டுப்படுத்துகிற ஸ்தானத்தில் உங்களை வைக்கிறது. நீங்கள் ஜான் வெயின் மற்றும் ஹாரிசன் ஃபோர்ட் ஆகிய இரண்டின் ஒருவித கலவையாகிய ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அவரை வெயின் ஃபோர்ட் என்று அழைக்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். வெயின் ஒரு முதன்மைத்துவம் வாய்ந்த நபராக இருப்பார் என்று தீர்மானித்து நீங்கள் கணினியின் முன்பு அமர்ந்து அவரை பற்றி எழுத தொடங்குகிறீர்கள். வெயின் கரடுமுரடானவர் மற்றும் வாட்டச்சாட்டமானவர். அவர் கருப்பு மீசை வைத்திருக்கிறார். இல்லை, சற்று இருங்கள். நீங்கள் நீக்கு விசையை அழுத்துகிறீர்கள். அவர் பழுப்பு நிற மீசை வைத்திருக்கிறார். பாறைகள் நிறைந்த மலைப்பகுதிகளிலே வெயின் ஒரு கரடியை சந்திப்பதை நீங்கள் விவரிக்கிறீர்கள். நாள் அதன் பின்பு உங்களுக்கு கதையில் சற்று காதல் தேவைப்படுகிறது. ஆகவே நீங்கள் வெயினுக்கு ஒரு மென்மையான பக்கத்தை வைக்கிறீர்கள். அந்த கரடுமுரடான வெளிப்புற தோற்றத்தின் கீழாக வெயின் வாழ்நாளெல்லாம் உண்மையான அன்பை தேடி அலைந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த கதையை நீங்கள் உருவாகி கொண்டே வரும்போது கட்டுப்பாடு முழுவதும் உங்கள் கைகளில் இருக்கிறது. வெயின் உங்கள் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார். நீங்கள் விரும்புகிறபடி அவரை எப்படிப்பட்டவராகவும் உருவாக்க உங்களால் முடியும். அவர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதையெல்லாம் அவரும் செய்வார். வித்திரகாராதின் கவர்ச்சி இதுதான். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக அநேக மக்கள் தங்களது சுய ஆன்மீக தேவைகளுக்கு பொருந்துகிற ஒரு கடவுளை உருவாக்கிக் கொள்வதையே தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு புதினத்தை எழுதுவதில் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவது என்னவோ மிக நல்லதுதான். ஆனால் நிஜ மனிதர்களில் இதை முயற்சித்து பாருங்கள். நடத்தை அவதூறு வழக்குக்காக நீங்கள் உங்களை நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்க காண்பீர்கள். விக்கிரக ஆராதனை சக்தி வாய்ந்த கவர்ச்சிகரமானது, ஆனால் அது மிகவும் அவமரியாதையும் கூட. நமது விக்கிரக ஆராதனைக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீ என்னை மறுவரையறை செய்ய முடியாது, அப்படி நீ செய்ய முயற்சித்தால் நான் எனது பாதுகாவலை உன்னிடமிருந்து அகற்றிவிட்டு உன் எதிரிகளிடம் உன்னை ஒப்புக் கொடுத்து விடுவேன் என்று சொல்வதன் மூலம் தேவன் பதில் கொடுக்கிறார். நாம் விக்கிரகங்களை பின்பற்றி போனால் நமது சுய தீர்மானங்களின் பின் விளைவுகளுடனே நாம் வாழும்படி நம்மை விட்டு விடுகிறார். ஆயினும் கதையின் முடிவு அது வல்ல என்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகங்கள் கவர்ச்சிகரமானதா இருக்கலாம், காரணம் நாம் தான் அவற்றை வடிவமைக்கிறோம். ஆனால் அவற்றுக்கு வல்லமை இல்லை, காரணம் நமது சுய கற்பனையின் கணிப்புகள் என்பதற்கு மேலாக அவற்றில் ஒன்றுமில்லை. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் தங்கள் எதிரிகளால் கீழ்ப்படுத்தப்பட்ட போது அவர்கள் தேவனிடமாய் திரும்பி சகாயம் வேண்டி அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். தேவன் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஓத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரால், பாராக், கிதியோன் மற்றும் சிம்சோன் ஆகியோர் மீது இறங்கி அவர்கள் தேவ ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஏவினார். வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் வெளிவந்த அந்த கட்டுரைக்கு முடிவாக லீசா மில்லர் பின்வருமாறு எழுதினார். ஒப்பீட்டளவில் இவை அமைதியும் செழிப்புமான காலங்கள். ஆகவே அநேக அமெரிக்கர்கள் கடவுளோடு ஒரு ஆழ்ந்த தொடர்பை தேடுகிற போதும் கூட உன்னதத்திலிருந்து பாதுகாப்பு அல்லது ரட்சிப்பை தேடும்படி மக்களை பெரும்பாலும் உந்துகின்ற நெருக்கடியான சூழ்நிலைகளை அவர்கள் எதிர்கொள்ளாதிருக்கிறார்கள். கடினமான காலங்களும் திடீர் இன்னல்களும் இவற்றையெல்லாம் சற்றென்று மாற்றிவிடக்கூடும். கடவுளை குறித்த மக்களது கருத்துக்கள் எவ்வளவுதான் அகன்றவையாக அல்லது பரந்து விரிந்தவையாக இருந்தாலும் தொடர்ந்து பாதைகள் கடினமாகும் போது அவர்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் திரும்புகிறார்கள். அது மிகவும் நுண்ணறிவு பூர்வமானது. நியாயாதிபதிகளின் புத்தகத்திலிருந்து நாம் அறிய வருவதும் அதைத்தான். தொடர்ந்து முன் செல்வது கடினமாகும் போது எழும் கேள்வி மிகவும் எளியது. உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கடவுள் மெய்யாகவே இருக்கிறாரா? அதுதான் கேள்வியாக இருக்கும்போது விக்கிரகங்கள் ஒருபோதும் மனம் கவர்பவையாக இருப்பதில்லை. ஒழுக்க நெறிகளை வலியுறுத்துவதில்லை என்ற காரணத்தினால் அவை உங்களுக்கு ஒரு வகையில் வசதியானவையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நெருக்கடியான ஒரு நிலைமையில் இருக்கும்போது உங்கள் சொந்த கற்பனையின் மாயத் தோற்றத்தை நோக்கி பார்த்து கூப்பிடுவதற்கு அது உங்களுக்கு எப்படி உதவும்? நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து வரும்போது இந்த யுத்த ஸ்தானாதிபதிகள் விசேஷித்த சாதனைகளை புரிந்த போதும் அவர்கள் குறிப்பிடத்தக்க அளவிலான வரம்பு நிலைகளும் கொண்டிருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. அவர்களில் பெரும்பாலானோர் நடத்தையில் படுமோசமாக குறைவு பட்டிருந்தார்கள். ஏகுத் ஒரு கோழைத்தனமான கொலைக்காரன் போல் காணப்படுகிறான். கிதியோன் தேவன் தன்னை செய்ய சொன்னவற்றை குறித்து பல முறைகள் உறுதிப்படுத்த வேண்டியிருந்த அளவுக்கு விசுவாசத்தில் குறைவு பட்டிருந்தான். யெப்தா தன் மகளையே பலி செலுத்தும் அளவுக்கு அழிவுக்கு ஏதுவானதொரு தீர்மானத்தை செய்தான். சிம்சோனின் ஒழுக்க நெறி சறுக்கல்கள் மிகவும் பிரபலமானவை. இந்த புத்தகத்தில் நீங்கள் மெய்யாகவே மெச்சிக்கொள்ளத்தக்கவராக ஒருவர் கூட இல்லை. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு சிறந்த இரட்சகர் தேவை. நமக்கு தேவைப்படும் அந்த இரட்சகர் இயேசுதான் என்று அது உங்களை யோசிக்க வைக்கும். இயேசுவுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் இடையேயான வேறுபாடு மலைக்க வைப்பதாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் மற்றவர்களின் உயிரை பறித்து தங்களது முத்திரையை நிலைநாட்டினார்கள். இயேசுவோ தமது ஜீவனை நமக்காக கொடுக்கவே வந்தார். நியாயாதிபதிகள் தேவ ஜனங்களின் வெளியரங்கமான சூழ்நிலைகளையே கவனத்தில் வைத்தனர். இயேசுவோ இருதயங்கள் மீது நோக்கமாயிருந்தார். நியாயாதிபதிகளின் சாதனைகள் தற்காலிகமானவையாக தான் இருந்தன. இயேசு தரும் விடுதலையோ நித்திய காலத்துக்கும் நிலைத்திருக்கிறது. நீங்கள் விரும்புவது போல் இருக்குமாறு தேவனை வரையறுத்துக் கொள்வது நியாயாதிபதிகளின் புத்தகத்தைப் போலவே சுற்றுவட்ட பாதைகளில் சுழன்று செல்வதற்குத்தான் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்லும். அந்த சுழற்சியை உடைக்கவே இயேசு வந்தார். அவர்தான் மிக சிறந்த இரட்சகர். அவரே தேவன் யார் என்றும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றும் உங்களை அறிய வைப்பதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் எந்த முன்னேற்றமும் காணாத பிரயோஜனமற்ற பயணத்திலிருந்து உங்களை காக்க வல்லவராயும் இருக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். விக்கிரக ஆராதனையானது தேவனை மறுவரையறை செய்வதாக இருக்கிறது. நூற்றாண்டுகள் காலமாக மக்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக தொழுது பணிந்து கொள்வதை விட தங்கள் சொந்த தெய்வங்களை உருவாக்கி கொள்வதையே மீண்டும் மீண்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உருவாக்கி கொள்ளுகிற தெய்வங்கள் மனம் கவர்பவையாக இருக்கின்றன. காரணம், நாம் அவற்றை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அவை நம் மனங்களில் இருப்பதோடு சரி. மற்றபடி பாவம், மரணம் மற்றும் நரகம் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையற்றவையாயிருக்கின்றன. தேவன் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். அதற்காகத்தான் அவர் தமது குமாரனை உலகிற்கு அனுப்பினார்.